أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
கைபர் யுத்தத்திற்கு பிறகுள்ள சில நிகழ்வுகள் எடுத்துக் கூறப்படுகின்றன. தைமாவாழ் மக்களின் சமரச நிகழ்வும் அவற்றில் ஒன்றாகும். தைமா மதினாவிலிருந்து சிரியா செல்லும் வழியில் அமைந்திருந்த ஒரு புகழ்பெற்ற நகரமாக இருந்தது. அது மதினாவிலிருந்து ஏறத்தாழ 400 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருந்தது. தைமாவின் யூதர்களுக்கு ஹைபர், ஃபதக் மற்றும் வாதியுல் குராவின் நிலைமை பற்றி தெரிய வந்ததும் அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக எந்தவிதமான போர் திட்டமும் வகுப்பதற்கு பதிலாக தாமே ஆள் அனுப்பி சமரசத்திற்கான முன்மொழிவை வைத்தார்கள். அதை ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் தைமாவின் யூதர்களை அவர்களுடைய செல்வங்கள் மற்றும் உடைமைகளுடன் அவர்களது பகுதியிலேயே இருக்க அனுமதி வழங்கிவிட்டார்கள். இதே தருணத்தில் ஃபஜ்ர் தொழுகை தாமதமாக நிறைவேற்றப்பட்டது குறித்தும் ஒரு நிகழ்வு எடுத்துரைக்கப்படுகிறது. ஹஸரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போரிலிருந்து திரும்பிய போது இரவு முழுவதும் பயணத்தில் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறக்கம் வந்தபோது மதீனாவுக்கு அருகில் ஓய்வெடுப்பதற்காக தங்கினார்கள். ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், இன்று இரவு நம்முடைய தொழுகையின் நேரத்தை பாதுகாப்பீராக, அதாவது நீர் பார்த்து கொண்டே இருப்பீராக, தொழுகை நேரத்தில் எழுப்பி விடுவீராக என்று கூறினார்கள். பிறகு ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்மால் இயன்ற அளவுக்கு தொழுதார்கள். அவர்கள் விழித்து கொண்டே இருப்பதற்காக இரவு முழுவதும் நஃபில் தொழுது கொண்டே இருந்தார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாருடைய சஹாபா பெருமக்களும் உறங்கிவிட்டார்கள். ஃபஜர் நேரம் நெருங்கியதும் ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொழுது விடியும் திசையை பார்த்தவாறு தமது பயண விலங்கின் மீது சாய்ந்து கொண்டார்கள். அப்பொழுது ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது ஒட்டகத்தில் சாய்ந்திருந்த நிலையில் அவர்கள் மீதும் உறக்கம் ஆதிக்கம் பெற்றுவிட்டது. எனவே ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விழிக்கவில்லை, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் விழிக்கவில்லை, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபா பெருமக்களிலும் எவரும் விழிக்கவில்லை. எதுவரை என்றால் அவர்கள் மீது வெயில் பட்டது. அவர்களில் எல்லாருக்கும் முதலாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்விழித்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை கொண்டவர்களாக பிலாலே என்று கூறினார்கள். ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தாய் தந்தையர் தங்கள் மீது அர்ப்பணம். தங்களை தடுத்து வைத்தவனே எனது ஆன்மாவையும் தடுத்து வைத்திருந்தான் என்று பணிவுடன் கூறினார்கள். கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து புறப்படுமாறு கட்டளையிட்டார்கள். எனவே அவர்கள் எல்லாரும் தம்முடைய பயண விலங்குகளை சிறிது தூரம் ஓட்டினார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலு செய்தார்கள். சிறிது தொலைவில் சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றார்கள். அங்கு உலு செய்தார்கள். மேலும் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அவர்கள் தொழுகைக்கான இக்காமத் கூறினார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சுபுஹ் தொழுகை தொழ வைத்தார்கள். எங்கு அவர்கள் உறங்கினார்களோ அங்கு தொழ வைக்கவில்லை, மாறாக முன்னால் சென்று ஒரு இடத்தில் ஜமாத்தாக தொழ வைத்தார்கள். அன்னார் தொழுது முடிந்ததும் எந்த தொழுகை மறந்து போகிறதோ, அதாவது எவர் தொழ மறந்து விடுகிறாரோ அவர் நினைவு வந்ததும் அதை தொழுதுவிட வேண்டும், ஏனென்றால் என்னை நினைவு கூர்வதற்காக தொழுகை நிலைநாட்டுங்கள் என அல்லாஹ் கூறியுள்ளான் என்று கூறினார்கள். ஃபஜ்ர் தொழுகை தாமதமான நிகழ்வு பல போர்களை பற்றிய குறிப்பில் கூறப்பட்டுள்ளது என்பதும் இங்கு தெளிவாகட்டும். சிலர் இதை தபூக் போரின் நிகழ்வாக கூறுகிறார்கள், சிலர் ஹுதைபியாவின் தருணத்தில் எடுத்துரைத்துள்ளார்கள். அறிவிப்பாளருக்கு தவறு ஏற்பட்டிருக்கலாம், அதனால் வேறு ஒரு போரின் நிகழ்வை இத்துடன் எடுத்துரைத்து விட்டிருக்கலாம், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட முறை இந்த நிகழ்வு நடந்திருக்க சாத்தியம் உள்ளது. எவ்வாறாயினும் அல்லாஹ்வே நன்கறிவான். மதினாவிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது சஹாபா பெருமக்கள் உரத்த குரலில் தக்பீர் கூறிக்கொண்டிருந்தார்கள். இது தொடர்பாக ஹசரத் அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள். மதினாவிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது மக்கள் ஒரு பள்ளத்தாக்கின் மீது ஏறினார்கள். அவர்கள் தம்முடைய குரல்களை உயர்த்தி அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தக்பீர் கூறினார்கள். இதை கூறியதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம், குரலை தாழ்த்தி வையுங்கள், நீங்கள் யாரோ செவிடரையோ முன்னால் இல்லாதவரையோ அழைக்கவில்லை, அல்லாஹ் கேட்பவனுமாவான் முன்னாலும் இருக்கிறான், எனவே இடைப்பட்ட குரலை வைத்திருங்கள், நீங்களோ அதிகம் கேட்கக்கூடியவனும் மிகவும் அருகில் இருப்பவனுமாகிய அவனை அழைக்கிறீர்கள், அவன் உங்களுடன் இருக்கிறான் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், நான் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பயண விலங்குக்கு பின்னால் இருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் கூறுவதை கேட்டுவிட்டார்கள். அப்பொழுது நான் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று கூறிக்கொண்டிருந்தேன். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு கூறிய போது நான் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று ஓதினேன். ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது குரலை கேட்டுவிட்டார்கள். அதனால் அன்னார் என்னிடம் அப்துல்லாஹ் பின் ஐசே என்று கூறினார்கள். நான் இதோ நான் இருக்கிறேன் என்று கூறினேன். அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயர் அப்துல்லாஹ் பின் கைஸ் ஆகும். அப்பொழுது நான், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ நான் இருக்கிறேன் என்று கூறினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உமக்கு சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒரு கருவூலமான ஒரு சுற்றுடரை பற்றி தெரியப்படுத்த வேண்டாமா என கேட்டார்கள். அதற்கு நான், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் வேண்டாம், என் தாய் தந்தை தங்கள் மீது அர்ப்பணம், நிச்சயமாக கூறுங்கள் என்று பணிவுடன் கூறினேன். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று கூறினார்கள். மேலும் கூறினார்கள், இதுதான் அந்த சுற்றுடராகும், மனிதனிடம் தீமையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வலிமையும் இல்லை, எந்த மனிதரிடமும் நன்மை செய்வதற்கான ஆற்றலும் இல்லை, ஆனால் இது அல்லாஹ் வழங்கும் நல்வாய்ப்பு மூலம் நிகழ்கிறது. ஆக இதன் பக்கம் அன்னார் கவனமூட்டினார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இந்த சுற்றுடரை கூறிக்கொண்டிருந்தீர்கள், இதுவோ மிகவும் உயர்ந்த சுற்றுடராகும், மேலும் இது அல்லாஹுக்கு அருகில் கொண்டு செல்கிறது என்று கூறினார்கள். எவ்வாறாயினும் மதினாவை நோக்கி பயணம் தொடர்ந்தது. மதினாவிலிருந்து ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு மொஹர்ரம் மாதம் புறப்பட்ட இஸ்லாமிய படை இறைவனின் அருள்கள் மற்றும் வெற்றிகளை முழுமையான முறையில் தழுவியவாறு சஃபர் மாதத்தின் கடைசி நாள்களில் அல்லது ரபியுல் அவ்வல் மாதத்தின் துவக்கத்தில் மதினாவுக்கு திரும்பி வந்து சேர்ந்து விட்டது. ஹைபரில் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்த காலகட்டம் குறித்து கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரில் 6 மாதங்கள் தங்கினார்கள். அன்னார் இந்த இடைப்பட்ட காலத்தில் இரு தொழுகைகளை சேர்த்து தொழ வைத்து வந்தார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு 40 நாள்கள் வரை இருந்ததாக சில அறிவிப்புகளில் உள்ளது. குறைவாக தங்கியது தொடர்பாகவே அதிகப்படியான அறிவிப்புகள் கிடைக்கின்றன. ஹைபர் வெற்றிக்கு முஸ்லிம்களுக்கு சாதகமாக பல நற்தாக்கங்கள் வெளிப்பட்டன. ஹைபர் வெற்றியின் ஓர் அடிப்படை நற்தாக்கம் இதுவாகும். அரேபியாவில் முதலில் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக சதித்திட்டம் தீட்டுவதில் மூழ்கியிருந்த அக்கம்பக்கத்து பல கோத்திரங்கள் அச்சமடைந்துவிட்டன. சிலவோ சமரசத்திற்கான கையை நீட்டின. சில கட்டுப்படுவதை ஏற்றுக்கொள்வதிலேயே நன்மை இருப்பதை அறிந்தன. இவ்வாறு முஸ்லிம்களின் அரசியல் கண்ணியம் அதிகரித்தது. ஹைபர் வெற்றிக்கு இந்த ஓர் விளைவும் ஏற்பட்டது. அரேபிய தீபகற்பத்தில் யூதர்களின் ஆற்றல் கிட்டத்தட்ட இல்லாமல் ஆகிவிட்டது. மதீனாவின் யூதர்களும் ஹைபரின் யூதர்களும் அரேபியாவின் பகுதியில் ஒரு பெரும் அளவு பொருளாதார மற்றும் இராணுவ ஆற்றலின் ஓர் அடையாளமாக கருதப்பட்டு வந்தார்கள். மேலும் இஸ்லாத்திற்கு எதிராக குறிப்பாக வெறுப்பு மற்றும் பகையில் எந்த அளவுக்கு மிகைத்திருந்தார்கள் என்றால், ஏறக்குறைய எல்லா பெரிய ஆக்கிரமிப்புகளிலும் எதிரிக்கு அவர்களுடைய ஆதரவு கிடைத்து வந்தது. மூன்றாவது அடிப்படை தாக்கம், மதீனாவின் முஸ்லிம்களின் சொந்த வாழ்வாதாரத்தில் மிகவும் நேர்மறையான முறையில் தாக்கம் ஏற்பட்டது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஹதரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மற்றும் ஏனைய சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் கூறுகிறார்கள், ஹைபர் வெற்றிக்கு பிறகு எங்களுக்கு வயிறு நிறைய உணவு கிடைத்தது. இதற்கு முன்னரோ வயிறு நிறைய உணவு கூட உண்ண முடியாமல் இருந்தார்கள். ஹைபருக்கு பிறகு முஸ்லிம்களிடம் உணவுப் பொருட்கள் எந்த அளவுக்கு அதிகமாகிவிட்டன என்றால், அப்பொழுது அவர்கள் தம் அன்சாரி சகோதரர்களுக்கு, அவர்கள் தம் முஹாஜிர் சகோதரர்களுக்கு, இவர்கள் ஏழ்மை மற்றும் நெருக்கடியுடன் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து இங்கு வந்தபோது அந்த நேரத்தில் கொடுத்த அந்த அனைத்து சொத்துக்களையும் பங்குகளையும் திருப்பி கொடுத்து விட்டார்கள். இது தொடர்பாக ஹசரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மிகவும் சுவாரஸ்யமான ஓர் அறிவிப்பு உள்ளது. அதில் இந்த அனைத்து விளக்கங்களும் வந்துவிடுகின்றன. இவ்வாறு கூறுகிறார்கள், முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்தபோது அவர்களிடம் எதுவும் இல்லாத நிலையில் இருந்தார்கள். மதினாவின் அன்சாரிகள் நிலம், பொருள் மற்றும் கால்நடைகளை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆக அன்சாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் தம்முடைய விளைச்சலின் பாதி பலனை அந்த முஹாஜிர்களுக்கு தரும் வகையில் பிரித்தார்கள். ஹசரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயார் கனி தரும் தமது பேரித்தம் பழ மரத்தை ஹுசூர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அவையில் சமர்ப்பித்த போது, ஹஜரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரத்தை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வழங்கிவிட்டார்கள். தாம் வைத்துக் கொள்ளவில்லை, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வழங்கிவிட்டார்கள். இப்பொழுது ஹைபரிலிருந்து திரும்பிய பிறகு முஹாஜிர்கள் அன்சாரிகளுக்கு அவர்களுடைய பொருள்களை திருப்பி கொடுத்து விட்டார்கள். ஆக ஹசரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயாருக்கு பேரித்தம்பழ மரத்தை திருப்பி கொடுத்து விட்டார்கள். ஹசரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் உம்மு ஐமன் அவர்களிடம் இந்த மரம் இப்பொழுது எங்களுக்கு திருப்பி கிடைத்து விட்டது என்று கூறிய போது, அவர்கள், நான் இதை ஒருபோதும் திருப்பி தரமாட்டேன், இதை ஹசரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வழங்கினார்கள் என்று கூறினார்கள். அவர்கள் மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நேசத்தின் காரணமாக அல்லது அன்னார் வழங்கிய பொருளை திருப்பித்தர விரும்பாததன் காரணமாக, இவ்வாறாயினும் என்ன காரணமாக இருந்திருந்தாலும் அவர்கள், நானோ இதை இப்பொழுது திருப்பி தரமாட்டேன் என்று கூறினார்கள். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அவைக்கு சென்று முழு விஷயத்தையும் கூறிய போது, ஹதரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், நீங்கள் அந்த மரத்தை கொடுத்து விடுங்கள், அதற்கு பதிலாக நான் இத்தனை இத்தனை மரங்களை உங்களுக்கு வழங்கி விடுவேன் என்று கூறினார்கள். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள், தாங்கள் இதை துவக்கத்தில் வழங்கினீர்கள், மிகவும் பரக்கத்துக்குரியது, நானோ தரமாட்டேன் என்று கூறினார்கள். இதுவரை என்றால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதிலாக 10 மடங்கு மரங்களை வழங்கினார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் அந்த மரத்தை திருப்பி தந்தார்கள். வரலாற்றில் ஒரு போர் பற்றிய குறிப்பு கிடைக்கிறது. அது ஜாத்துர் ரகா போர் எனப்படுகிறது. இந்த போர் முஹாரிப் போர், பனு சாலபா போர் மற்றும் பனு அன்மார் போர் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் இந்த கோத்திரங்கள் தரப்பிலிருந்து இந்த போர் நடைபெற்றது. ஜாத்துர் ரகா போருக்கு ஜாத்துல் அஜி போர் என்றும் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த போரில் வியக்க செய்யும் பல நிகழ்வுகள், அதாவது அற்புதங்களும் முன்வந்தன. இந்த போருக்கு ஜாத்துர் ரகா போர் என்று பெயர் வைக்கப்பட்டதற்கு இந்த ஒரு காரணம் எடுத்து கூறப்படுகிறது. அந்த பகுதியில் ஒரு மரம் அல்லது மலை இருந்தது. அதன் பெயர் ஜாத்துர் ரகா ஆகும். எனவே அந்த போருக்கு ஜாத்துர் ரகா போர் என்றும் பெயர் வந்துவிட்டது. இன்னொரு பெயர் காரணத்தை ஹசரத் அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள். சஹாபா பெருமக்களிடம் பயண விலங்குகள் மிக குறைவாக இருந்தன. இவர்களுமே 6 பேர் இருந்தார்கள். அவர்களிடம் ஒரே ஒரு பயண விலங்கு தான் இருந்தது. அதன் மீது அவர்கள் மாறி மாறி பயணித்து வந்தார்கள். பாறை நிலத்தில், அதாவது கற்கள் நிறைந்த மண்ணில் நடந்ததன் காரணமாக சஹாபா பெருமக்களின் பாதங்கள் காயமடைந்து விட்டன. அவர்கள் கிழிஞ்சல்களை பாதங்களில் சுற்றி கொண்டு நடந்து வந்தார்கள். சுயமே ஹதரத் அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பாதங்கள் காயமடைந்திருந்தது மட்டுமின்றி நகங்கள் வரை காயமடைந்து விட்டன. நகங்கள் பெயர்ந்து விட்டன. துணிகளின் கிழிஞ்சல்கள் ரிகா எனப்படுகின்றன. எனவே இந்த போருக்கு ஜாதுர் ரிகா போர், அதாவது கிழிஞ்சல்கள் போர் என்ற பெயர் பிரசித்தி பெற்றுவிட்டது. எவ்வாறாயினும் இவை பல்வேறு பெயர்களாகும். பெரிதோரிடத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, எந்த மண்ணில் இந்த போர் நடந்ததோ அந்த மண்ணுக்கு பல நிறங்கள் இருந்தன. சிலர் இவ்வாறு எழுதியுள்ளார்கள், அந்த போரில் பல்வேறு நிற குதிரைகள் இருந்தன. சிலர் இவ்வாறு எழுதியுள்ளார்கள், அந்த போரில் கொடிகளில் கிழிஞ்சல்கள் உருவாக்கப்பட்டன, அல்லது பல்வேறு கிழிஞ்சல்களை சேர்த்து கொடிகள் உருவாக்கப்பட்டன. அது ஜாதுருக்கா என கூறப்பட்டது. சிலர் கூறினார்கள், இந்த பல்வேறு விஷயங்கள் ஒரு சேர இருந்ததன் காரணமாக இது ஜாதுருக்கா என்று கூறப்பட்டது. இந்த போருக்கு அச்சத்தொழுகை போர் என்ற ஒரு பெயரும் உள்ளது. என்றால் இந்த போரில் அச்சத்தொழுகை நிறைவேற்றப்பட்டது. இந்த போரின் தேதி தொடர்பாக கருத்து வேறுபாடு உள்ளது. வரலாறு மற்றும் வாழ்க்கை வரலாற்று நூல்களுக்கு ஏற்ப ஜாதுருக்கா போர் ஹிஜ்ரி 4 அல்லது 5 நடைபெற்றது. ஆக இப்னு ஹிஷாம் அவர்கள் இப்னு இஸ்ஹாக் அவர்களிடமிருந்து அறிவித்தவாறு ஜாதுருக்கா போரை ஹிஜ்ரி 4 பனு நசீர் போருக்கு 3 பிறகுள்ளதாக கூறியுள்ளார்கள். இப்னு சாத் அவர்களின் பார்வையில் இது ஹிஜ்ரி 5 நடைபெற்றது. ஆனால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு வலுவான சாட்சியத்தின் மூலமாக இந்த போரை ஹைபர் வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரி 7 போராக எடுத்துரைத்துள்ளார்கள். அந்த சாட்சியம் என்னவென்றால், ஹஜரத் அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த போரில் கலந்து கொண்டிருந்தார்கள். ஹஜரத் அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹைபர் போருக்கு பிறகு முஸ்லிமானார்கள். எனவே ஹிஜ்ரி 7 என்ற தேதி ஹஜரத் அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு ஹைபரில் வந்து கலந்து கொண்டார்கள். எனவே இந்த போருக்கு ஹிஜ்ரி 7 என்ற தேதி அதிகம் நம்பத்தகுந்ததாகும். ஹஜரத் சாஹிப்சாதா மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் சிரத் காத்தமு நபியினின் இறுதியில் தமது நூலின் எஞ்சிய பகுதிகளுக்காக எழுதிய தலைப்புகளில் ஜாதுருக்கா போரை ஹைபர் போருக்கு பிறகு ஹிஜ்ரி 7 போராக கூறியுள்ளார்கள். இந்த போருக்கான ஒரு காரணம் என்னவாக இருந்ததென்றால், நஜித் பகுதியில் சிலர் அவ்வப்போது திருட்டு கொள்ளையடித்தல் ஆகிய அத்துமீறல்கள் செய்து பயணிகளுக்கு தொல்லை கொடுத்து வந்தார்கள். இந்த மக்கள் ஏதாவது ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள். எனவே இவர்கள் மீது ஆதிக்கம் கொள்வது மிகவும் சிரமமான பணியாக இருந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு எதிராக பயனளிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ள தீர்மானித்தார்கள். இந்த போருக்கு 2 காரணமாக கூறப்படுவதாவது, ஒரு மனிதன் வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு வந்தான். மதீனத்து மக்கள் அவனிடம் பொருட்களை வாங்கிய போது அவன் அந்த முஸ்லிம்களிடம், பனு அன்மார் மற்றும் பனு சாலபா உங்களுக்காக ஒரு படையை ஆயத்தம் செய்து விட்டார்கள், ஆனால் நீங்கள் அவர்களை விட்டு கவனமற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று கூறினான். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்ததும் அன்னார் மதீனாவில் பொறுப்பாளரை நியமித்தார்கள். மேலும் பயணத்துக்கான ஆயத்தம் மேற்கொண்டார்கள். இப்னு இஸ்ஹாக் கூறுகிறார்கள், ஹதரத் அபு ஜர் கஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரதிநிதியாக நியமித்தார்கள். இப்னு சாத் மற்றும் இப்னு இஸ்ஹாக் ஆகியோர் கூறுகிறார்கள், ஹதரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரதிநிதியாக நியமித்தார்கள். எவ்வாறாயினும் மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்துக்கு புறப்பட்டார்கள். போரின் நிலைமைகள் மற்றும் நிகழ்வுகள் பற்றி மேற்கொண்டு இவ்வாறு குறிப்பு கிடைக்கிறது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து 400 அல்லது சில அறிவிப்புகள் படி 700 அல்லது 800 புறப்பட்டார்கள். ஷுக்ரா எனும் பள்ளத்தாக்கை அடைந்தார்கள். ஷுக்ரா பள்ளத்தாக்கு மதீனாவிலிருந்து 2 பயண தொலைவில் உள்ளது. அதில் 1 தங்கினார்கள். இங்கும் அங்கும் படைக்குழுக்களை அனுப்பினார்கள். இரவுக்குள் எல்லா படைக்குழுக்களும் திரும்பி வந்தன. அவர்கள் தாம் யாரையும் பார்க்கவில்லை என்றும் காலடி தடங்களையும் அழித்து விட்டதாகவும் தகவல் கொடுத்தார்கள். இதற்கு பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் புறப்பட்டார்கள். எதுவரை என்றால், நஹல் பகுதி மதீனாவிலிருந்து ஏறத்தாழ 62 தொலைவில் உள்ளது. இந்த கோத்திரங்களின் தங்குமிடங்கள் வரை சென்றடைந்ததும் அங்கு பெண்களை தவிர யாரையும் காணப்பெறவில்லை. பெண்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் பெண்கள் சிறைப்பிடிக்கப்பட்டதை பற்றி கூறவில்லை, யாரும் சிறைப்பிடிக்கப்படவில்லை என்று அவர்கள் கூறினார்கள். அங்கிருந்த காட்டரபிகள் மலை குன்றுகளுக்கு ஓடி சென்று விட்டார்கள். அவர்கள் மலை குன்றுகளில் இருந்து முழு காட்சியையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆண்கள் ஓடி சென்று விட்டார்கள், பெண்கள் அங்கே இருந்து விட்டார்கள். சிலரது பார்வையில் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். பெண்கள் சிறைப்பிடிக்கப்படவில்லை என்பதே மிகவும் பொதுவான சிந்தனையாகும். ஹஜரத் ஜாபிர் உல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹல் பகுதியிலிருந்து ஜாதுருக்காவுக்கு சென்றார்கள். அங்கு ஹத்பான் கோத்திரத்தை நேருக்கு நேர் சந்தித்தார்கள். ஆனால் எந்த சண்டையும் நடக்கவில்லை. எனினும் எதிரெதிரே இருந்தவாறு ஒருவர் மற்றவரை தாக்கிவிடுவதற்கான அச்சம் இருந்தது. எதிரி எந்த கணமும் திடீரென்று தாக்குதல் தொடுத்து விடலாம் என்ற ஆபத்து இருந்தது. எதிரி தரப்பிலிருந்து தாக்குதல் தொடுக்கப்படலாம் என்ற ஆபத்து இருந்ததால் அந்த நேரத்தில் தொழுகைக்கான நேரம் வந்ததும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்ச நேர தொழுகை தொழ வைத்தார்கள். அதாவது எப்படிப்பட்ட தொழுகை என்றால், அதில் சிலர், அதாவது பாதி பேர், முதல் ஒரு ரக்காத்தில் பாதி தொழுகை வரை கலந்து கொண்டார்கள். பிறகு பின்னால் விலகிவிட்டார்கள். பிறகு இன்னொரு குழு வந்தது, அது கலந்து கொண்டது. அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதார்கள். இப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது, அச்சத்தின் நிலையில், எதிரி தாக்குதல் தொடுக்காத வண்ணம் எப்படி தொழ வேண்டும் என்று இதை பற்றி திருக்குர்ஆனிலும் சூரா அன்-நிசாவில் கிடைக்கிறது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகையை தொழ வைத்ததாக பைஹக்கி அவர்கள் ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவித்துள்ளார்கள். இணை வைப்பாளர்கள் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுக்க நினைத்தார்கள். நீங்கள் அவர்களை விட்டுவிடுங்கள், இதற்கு பிறகு ஒரு தொழுகை இருக்கிறது, அது அவர்களுக்கு தம் மகன்களை விடவும் அதிகம் பிடித்தமானது என கூறினார்கள். ஹசரத் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். எதிரியின் சதி திட்டத்தை பற்றி தெரிவித்தார்கள். ஒரு தொழுகையில் அவர்கள் விட்டுவிட்டார்கள், அடுத்த தொழுகையில் தாக்குதல் தொடுப்போம் என்று அவர்கள் கூறினார்கள். எவ்வாறாயினும் எதிரியின் சதி திட்டத்தை பற்றிய செய்தியை ஹசரத் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினார்கள். அன்னார் அஸ்ர் வேளையில் சலாத்துல் ஹோஃப், அதாவது அச்சத் தொழுகை தொழ வைத்தார்கள் என்பது சுபுலுல் ஹுதா நூலில் அவர்களின் அறிவிப்பாகும். இப்னு சாத் அவர்கள் கூறினார்கள், இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்த முதல் அச்ச தொழுகையாகும். புகாரிக்கு விளக்க உரை எழுதுபோரான அல்லாமா பத்ருத்தீன் ஐனி எழுதுகிறார்கள், அச்ச தொழுகை பற்றி முதல் முறை எந்த ஆண்டு இது தொடர்பாக கட்டளை இறங்கியது என்று கருத்து வேறுபாடு உள்ளது. முதன்முறை ஜாத்துர்ரிகா போரில் இந்த தொழுகை தொழப்பட்டது என்பது அறிஞர்கள் அனைவரின் கூற்றாகும். எனினும் எந்த ஆண்டு இந்த கட்டளை இறங்கியது என்பது குறித்து அறிஞர்களிடம் கருத்து வேறுபாடு உள்ளது. ஒருவர் ஹிஜ்ரி 4 என்றும், ஒருவர் ஹிஜ்ரி 5 என்றும், ஒருவர் ஹிஜ்ரி 6 என்றும், ஒருவர் ஹிஜ்ரி 7 என்றும் கூறியுள்ளார்கள். ஒரு கூற்றுக்கு ஏற்ப அச்ச நேர தொழுகை பத்ருல் மவ்ஊத் போருக்கு முன்பு முதன்முறை நிறைவேற்றப்பட்டது. அது ஹிஜ்ரி 4 நடைபெற்றது. இந்த தருணத்தில் ஒருவன் சஹாபா மீது தாக்குதல் தொடுத்த நிகழ்வு பற்றிய குறிப்பும் கிடைக்கிறது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் இரவு ஒரு இடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது வேகமாக காற்று வீசிக் கொண்டிருந்தது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களிடம், இன்று இரவு நமக்காக காவல் காப்பவர் யார் என கேட்டார்கள். இதற்கு ஹதரத் அப்பாத் பின் பிஷர் அலிலான் அவர்களும் ஹதரத் அம்மார் பின் யாசர் அலிலான் அவர்களும் எழுந்து நின்றார்கள். நாங்கள் தங்களுக்காக காவல் காப்போம் என்று கூறினார்கள். இதற்கு பிறகு அவர்கள் இருவரும் பள்ளத்தாக்கின் உச்சியில் அமர்ந்து கொண்டார்கள். ஹதரத் அப்பாத் பின் பிஷர் அலிலான் அவர்கள் ஹதரத் அம்மார் பின் யாசர் அலிலான் அவர்களிடம், முன்னிரவில் நான் காவல் காத்து விடுவேன், நீங்கள் உறங்குங்கள், பின்னிரவில் நீங்கள் காவல் காருங்கள், நான் உறங்குகிறேன் என்று அவர்கள் கூறினார்கள். இந்த வகையில் ஹதரத் அம்மார் பின் யாசர் அலிலான் அவர்களோ உறங்கிவிட்டார்கள். ஹதரத் அப்பாத் பின் பிஷர் அலிலான் அவர்கள் எழுந்து நின்று தொழ ஆரம்பித்தார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். இவ்வாறு எடுத்துக் கூறப்பட்டுள்ளது, இரவில் எதிரி ஒருவன் அவர்களை பார்த்து விட்டான். குன்றில் ஹதரத் அப்பாத் பின் பிஷர் அலிலான் அவர்கள் நிழலை பார்த்தான். தொழுது கொண்டிருந்தார்கள். அசைவு ஏற்பட்டு கொண்டிருந்தது. எவ்வாறாயினும் முஸ்லிம்களின் ஒரு நபர்தான் இவர், காவல் காத்து கொண்டிருக்கிறார் என்று அவன் நினைத்தான். இதைத்தான் அவன் நினைத்திருப்பான், இவர் நம் எதிரி என்று அவன் அம்பு எய்தான். ஹதரத் அப்பாத் பின் பிஷர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலில் அம்பு பட்டது. ஹதரத் அப்பாத் பின் பிஷர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அதில் மூழ்கியிருந்தார்கள். அவர்கள் அம்பை எடுத்து போட்டு விட்டார்கள். தொழுகையை முறிக்கவில்லை, மாறாக தொழுது கொண்டிருந்தார்கள். அம்பை வெளியெடுத்து போட்டு விட்டார்கள். பிறகு அவன் இரண்டாவது அம்பை எய்தான், அதுவும் அவர்கள் மீது பட்டது. அவர்கள் அதையும் பிடுங்கியிருந்து விட்டார்கள். பிறகு அவன் மூன்றாவது அம்பை எய்ததும் ஹதரத் அப்பாத் பின் பிஷர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கணிசமான ரத்தம் வெளியேறியது. அவர்கள் தொழுகையை நிறைவு செய்தார்கள். ஹதரத் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுப்பினார்கள். அவன் இரண்டாவது நபரை கண்டதும் ஓடிவிட்டான். ஹதரத் அம்மார் பின் யாசிர் அலிலான் அவர்கள் ஹதரத் அப்பாத் பின் பிஷர் அலிலான் அவர்களை காயமுற்ற நிலையில் பார்த்ததும், ஏன் முதலிலேயே எழுப்பவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், நான் தொழுகையில் சூரா காஃபி ஓதி கொண்டிருந்தேன், நான் அதன் திலாவத்தை இடைநிறுத்த மனம் விரும்பவில்லை என்று கூறினார்கள். இது அந்த மக்களிடம் அல்லாஹுடன் ஒரு வினோதமான தொடர்பு இருந்தது, களப்பற்ற தன்மை இருந்தது, நன்றி உணர்வு இருந்தது, இபாதத்துக்கான ஆர்வம் இருந்தது, காயத்தை பற்றி எந்த கவலையும் படவில்லை. சில அறிவிப்புகளில் அம்பு ஹசரத் அம்மார் பின் யாசர் அலி அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் மீது பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் 15 கொண்ட இந்த போர் திட்டத்துக்கு பிறகு ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா பக்கம் திரும்பிச் செல்ல புறப்பட்டார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து மக்களுக்கு முஸ்லிம்களின் நலன் பற்றிய நற்செய்தி வழங்கும் பொருட்டு ஹஜ்ரத் ஜஆல் பின் சுரக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் அலிலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து 3 தொலைவில் இருக்கும் சிரார் எனும் இடத்தில் இறங்கிய போது ஒட்டகத்தை அறுக்குமாறு ஆணையிட்டார்கள். அங்கு நாள் முழுவதும் தங்கினார்கள். முஸ்லிம்களும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை வேளை அடைந்த போது, அதாவது மாலை நேரம் ஆனபோது மதீனாவில் நுழைந்தார்கள். நாங்களும் அன்னாருடன் இருந்தோம். இந்த போரில் சில அற்புதங்களும் வெளிப்பட்டன. இது அற்புதங்களின் போர் என்றும் அழைக்கப்படுகிறது என முன்னரும் கூறப்பட்டது. ஒன்றோ, எதிரி ஹஜ்ரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வாள் ஏந்திய பிரசித்தி பெற்ற நிகழ்வாகும். ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு போருக்காக நஜித் பகுதியை நோக்கி சென்றார்கள். மிகவும் முட்கள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் மக்கள் மதிய வேளையை அடைந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு முகாமிட்டார்கள். அப்பொழுது மதியமாகிவிட்டிருந்தது. மக்களும் மரங்களின் நிழல்களை தேடியவாறு இங்கும் அங்கும் தங்க ஆரம்பித்தார்கள். மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவேல மரத்தின் கீழ் தங்கினார்கள். ஹுசூர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாளை தொங்க விட்டு விட்டார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள், நாங்கள் சிறிது நேரம் உறங்கினோம். பிறகு இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை அழைப்பதை பார்த்தோம். நாங்கள் அன்னாரிடம் வந்தபோது அன்னாரிடம் காட்டரபி ஒருவர் அமர்ந்திருப்பதைக் கண்டோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் எனது வாளை எடுத்து கொண்டார். அப்பொழுது நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். நான் விழித்த போது இதை அவர் கையில் ஏந்தியிருந்தார். இவர் என்னிடம், யார் உம்மை என்னிடமிருந்து காப்பாற்றுவார் என கேட்டார். நான் அல்லாஹ் என்று கூறினேன். இவர் வாளை உரையில் இட்டு விட்டார். இதோ உட்கார்ந்திருக்கும் இவர்தான் அவர் என்று கூறினார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்குதல் தொடுத்த அந்த நபருக்கு எந்த தண்டனையும் வழங்கவில்லை. அந்த நபரின் பெயர் ஹாரிஸ் பின் ஹாரிஸ் என்று கூறப்படுகிறது. சிலர் ஹாரிக் என்று கூறுகிறார்கள். அவர் பெயர் ஹாரிக் ஆகும் என்கிறார்கள். சிலர் ஹவேரிஸ் என்றும் கூறியுள்ளார்கள். அந்த நபர் தொடர்பாக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஆயினும் அவர் மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இனி ஒருபோதும் அன்னாருக்கு எதிராக வரமாட்டார் என வாக்குறுதியும் அளித்திருந்தார். அண்ணல் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வாளை ஏந்திய இன்னொரு நிகழ்வும் அறிவிப்புகள் கிடைக்கிறது. அதில் தோசூர் எனும் மனிதர் மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்ததாக கூறப்பட்டுள்ளது. அறிஞர்கள் சிலர் இவ்விரு நிகழ்வுகளையும் ஒரே நிகழ்வாக கூறியுள்ளார்கள். சிலரது பார்வையில் இவ்விரு நிகழ்வுகளும் இருவேறு தருணங்களில் நிகழ்ந்தவையாகும். தோசூர் தாக்குதல் தொடுத்த நிகழ்வு ஹிஜ்ரி 3 ஜி அமர் போர் அல்லது பனி ஹத்வான் போரிலிருந்து திரும்பி வரும்போது ஏற்பட்டது. அது இவ்வாறாகும். கண்ணியத்திற்குரிய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓரிடத்தில் தனிமையில் படுத்திருப்பதை இணை வைப்பாளர்கள் பார்த்தபோது அவர்கள் தம் தலைவன் தோசூரிடம் வந்தார்கள். இந்த நபர் அவர்களில் எல்லாரையும் விட வீரராக இருந்தார். இணை வைப்பாளர்கள் அவரிடம், இப்பொழுது முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலும் தனிமையில் படுத்திருக்கிறார்கள், இப்பொழுது அவர்களை சமாளிப்பது உனது வேலையாகும் என்று கூறினார்கள். ஓர் அறிவிப்பில் இவ்வாறு உள்ளது, நபி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு தன்னந்தனியாக படுத்திருப்பதை தோசூர் தானே பார்த்தபோது அவர், இப்பொழுதும் நான் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லவில்லை என்றால் அல்லாஹே என்னை அழித்து விடுவானாக என்று கூறினார். எவ்வாறாயினும் இதை கூறிவிட்டு அந்த தோசூர் வாளை ஏந்தி கொண்டு நடந்தார். சரியாக மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமாட்டை அடைந்ததும் நின்றுவிட்டார். திடீரென்று அவர் ஹுசூர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறினார், இன்று அல்லது இவ்வாறு கூறினார், இப்பொழுது இந்த நேரம் உங்களை என் கையிலிருந்து யாரால் காப்பாற்ற முடியும்? ஹஜ்ரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானமாக, அல்லாஹ் என்னை உன்னிடமிருந்து காப்பாற்றுவார் என கூறினார்கள். இதனால் அவர் மண்ணில் விழுந்து விட்டார். மேலும் வாள் அவரது கையிலிருந்து கீழே விழுந்து விட்டது. நபி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அவரது வாளை எடுத்துக்கொண்டு அவரிடம், இப்பொழுது உன்னையிடமிருந்து யார் காப்பாற்றுவார் என கேட்டார்கள். இதற்கு தோசூர் கூறினார், லா, எவரும் இல்லை. என்னையோ இப்பொழுது எவரும் காப்பாற்ற முடியாது. மேலும் அல்லாஹை தவிர வணக்கத்திற்கு ஒரு வீரர் யாரும் இல்லை என்றும், முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஆவீர்கள் என்றும் நான் சாட்சி பகர்கிறேன். அல்லாஹின் மீது ஆணையாக இனி நான் ஒருபோதும் தங்களுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்ட மாட்டேன். இவ்வாறு அவர் வாக்குறுதி அளித்தார். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது வாளை அவருக்கே அளித்து விட்டார்கள். பிரிதோர் அறிவிப்பில் இவ்வாறு உள்ளது, தோசூர் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹின் மீது ஆணையாக தாங்கள் பேருதவி புரியும் விஷயத்தில் என்னை விட சிறந்தவராவீர்கள் என்று பணியுடன் கூறினார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தவாறு, அன அஹக்கும் பிஸாலிக மின்க், அதாவது நான் பேருதவி புரிவதில் உம்மை விட அதிகம் உரிமை உடையவனாவேன் என கூறினார்கள். தோசூர் தன் சமுதாயத்தின் பக்கம் திரும்பி வந்தார். ஆனால் அவரது நிலைமையே மாறிப்போயிருந்தது. அவர் தனது சமுதாயத்துக்கு தப்லீக் செய்து கொண்டிருந்தார். தோசூர் என்னுடன் என்ன நிகழ்ந்தது, நான் எப்படி விழுந்தேன் என நிகழ்வு எடுத்துரைத்தார். அவர் விழுந்த நிகழ்வை இவ்வாறு எடுத்து கூறுகிறார், நான் அங்கு உயரமான மனிதர் ஒருவரை பார்த்தேன். நான் அங்கு வாளை ஏந்தி கொண்டு நின்று கொண்டிருந்த போது மிகவும் உயரமான மனிதர் அங்கு வந்ததை பார்த்தேன். அவர் என்னை தள்ளிவிட்டதும் நான் முதுகு குப்புற விழுந்து விட்டேன். அப்பொழுது இவர் மனிதர் ஒன்றும் இல்லை, இவரோ யாரோ வானவர் ஆவார் என நான் அறிந்து கொண்டேன். எனவே நான் அந்த கணமே அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவரும் இல்லை என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹின் திருத்தூதர் ஆவார்கள் என்றும் சாட்சி பகிர்ந்து விட்டேன். அவர் அல்லாஹின் மீதானையாக நான் அவர்களுக்கு எதிராக ஒருபோதும் எந்த அசைவும் மேற்கொள்ள மாட்டேன் என்று கூறினார். இதற்கு பிறகு அவர் தனது சமுதாயத்திற்கு இஸ்லாத்தின் அழைப்பு எடுக்க துவங்கினார். ஆக இவ்வாறும் ஒரு இடத்தில் நிகழ்வு எழுதப்பட்டுள்ளது. அங்கேயே ஒரு பறவையின் நிகழ்வும் நடந்தது. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். சஹாபாவில் ஒருவர் பறவை கொஞ்சம் எடுத்து வந்தார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் பக்கம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பறவையின் தாயோ அல்லது தந்தையோ அல்லது அவற்றில் ஒன்று, தாய் தந்தை இரண்டும் இருந்தன, அல்லது அவற்றில் ஒன்று அதன் கொஞ்சை பிடித்த அந்த சஹாபிக்கு முன் தன்னை விழச் செய்துவிட்டது. பறவை கொஞ்சை பிடித்து வைத்திருந்தார்கள். தாய் அல்லது தந்தையில் ஒன்றான பெரிய பறவை வந்தது, அவர்களுக்கு முன்னால் விழுந்துவிட்டது. ஆக அவர்கள் கூறுகிறார்கள், நான் மக்களை பார்த்தேன், அவர்கள் இதை கண்டு வியந்து கொண்டிருந்தார்கள். இது என்ன, பறவை தானாகவே வந்து அமர்ந்து விட்டது என மிகவும் வியப்படைந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இந்த பறவை ஏன் தனது உயிரை முன்வைக்கிறது என்று இதை கண்டு வியப்படைகிறீர்கள்? தனது கொஞ்சுக்காக நீங்கள் அதன் கொஞ்சை பிடித்து வைத்துக் கொண்டீர்கள். அது தனது கொஞ்சை காப்பாற்றுவதற்காக தன்னையே சமர்ப்பித்து விட்டது. ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு மீதானையாக உங்கள் இறைவன் அந்த பறவையை விட அதிகம் உங்கள் மீது கருணை புரிகிறான். இது எப்படி தனது கொஞ்சின் மீது கருணை காட்டுவதற்காக வந்ததோ அதைவிட அதிகம் அல்லாஹ் உங்கள் மீது கருணை புரிகிறான். அற்புதங்களில் ஒன்றாக பித்து பிடித்த பிள்ளையின் நிகழ்வு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஜாத்துர் ரிகா போருக்காக புறப்பட்டோம். வழியில் காற்றறிவை பெண்ணொருத்தி தன் மகனுடன் வந்தாள். அவள் இவ்வாறு கூறினாள், அல்லாஹின் தூதர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவன் என் மகனாவான், இவன் மீது ஷைத்தான் மேலோங்கி விட்டான், அதாவது அவனுக்கு பைத்தியம் பிடித்து விடுகிறது, பித்த நிலை ஏற்பட்டு விடுகிறது. மாரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது வாயை திறந்து அதில் அருளுக்குரிய உமிழ்நீரை வைத்தார்கள். மேலும் அல்லாஹின் எதிரியே விலகி சென்று விடு என கூறினார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துவா செய்தார்கள், நான் அல்லாஹின் தூதராவேன். இதே சொற்களை மூன்று முறை கூறினார்கள். பிறகு இந்த பிள்ளை எடுத்துச் செல், இவனுக்கு இதற்கு பிறகு இந்த வேதனை ஒருபோதும் ஏற்படாது என்று கூறினார்கள். மூன்று முட்டைகளில் பரக்கத் ஏற்பட்ட நிகழ்வு ஒன்று கூறப்பட்டுள்ளது. அவை நெருப்பு கோழியின் முட்டைகளாகும். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஜாத்துர் ரிக்கா போரில் உர்வா பின் ஜைத் ஹாரிசி மூன்று முட்டைகளை கொண்டு வந்தார்கள். அவை நெருப்பு கோழி முட்டைகளின் இடத்தில் கடந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜாபிரே, இவற்றை எடுத்துக்கொள்வீராக, இந்த முட்டைகளை சமைத்து விடுவீராக என்று கூறினார்கள். நான் அவற்றை சமைத்தேன், அவற்றை ஒரு கிண்ணத்தில் கொண்டு வந்தேன். பிறகு நான் ரொட்டியை தேடினேன், ஆனால் கிடைக்கவில்லை. ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாவும் ரொட்டி இல்லாமல் அவற்றை உண்ண துவங்கினார்கள். இதுவரை என்றால் அவர்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டார்கள். வயிறு நிறைந்து விட்டது. துவக்கத்தில் இருந்தது போன்றே முட்டைகள் அப்படியே இருந்தன. பிறகு சஹாபா பெருமக்கள் ரிஸ்வானுல்லாஹி அலைஹி மஜ்மாயின் பலர் அதிலிருந்து உண்டார்கள். பிறகு நாங்கள் முன்னோக்கி பயணமாகிவிட்டோம். இந்த தருணத்தில் ஓர் ஒட்டகத்தின் கதையை பற்றிய குறிப்பும் கிடைக்கிறது. அது தன் எஜமானனை பற்றி முறையிட்டது. ஹசரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஜாத்துர் ரிக்கா போரிலிருந்து திரும்பி வந்தோம். எதுவரை என்றால் நாங்கள் ஹர்ரா எனும் இடத்தை அடைந்ததும் ஓர் ஒட்டகம் வேகமாக வந்தது. அது உரும துவங்கிவிட்டது. எனவே கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த ஒட்டகம் என்ன சொன்னது என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒட்டகம் தன் எஜமானனுக்கு எதிராக என்னிடம் முறையிடுகிறது. இதன் எஜமானன் பல ஆண்டுகளாக இதனிடம் தனது வேலையை வாங்குகிறான். இப்பொழுது அவன் இதை அறுக்க நினைக்கிறான். ஜாபிரே, இதன் எஜமானனிடம் செல்வீராக, அவனையிடம் அழைத்து வருவீராக என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் எஜமானன் யார் என்று எனக்கு அவனை அடையாளம் தெரியாது என்று பணிவுடன் கூறினேன். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒட்டகம் அந்த எஜமானன் பக்கம் உமக்கு வழிகாட்டும், இந்த ஒட்டகத்தை விட்டு விடுவீராக, இது எஜமானன் இருக்கும் அங்கேயே கொண்டு போய் சேர்க்கும் என்று கூறினார்கள். ஆக அந்த ஒட்டகம் அவர்களை அழைத்து சென்று விட்டது. இதுவரை என்றால் அதன் எஜமானன் வரை கொண்டு சேர்த்து விட்டது. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் அவனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து வந்தேன். அப்பொழுது ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தை பற்றி பேசினார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ இந்த ஒட்டகத்தினிடம் விற்றுவிடு என்று கூறினார்கள். அவன் ஒட்டகத்தை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விற்றுவிட்டான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை காட்டில் மேய விட்டு விட்டார்கள். இந்த தருணத்தில் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களின் ஒட்டகம் தொலைந்து போன நிகழ்வும் கிடைக்கிறது. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இருள் நிறைந்த இரவில் எனது ஒட்டகம் தொலைந்து போய்விட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து சென்ற போது அன்னார் என்னவாயிற்று என கேட்டார்கள். நான், அல்லாஹின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது ஒட்டகம் தொலைந்து போய்விட்டது என்று பணிவுடன் கூறினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமது ஒட்டகம் இன்ன இடத்தில் இருக்கிறது, நீர் சென்று அதை பிடித்துக் கொள்வீராக என கூறினார்கள். நான் அந்த பக்கம் சென்றேன், ஆனால் எனக்கு ஒட்டகம் கிடைக்கவில்லை. நான் திரும்பி வந்தேன், நான் மீண்டும் அவ்வாறே கூறினேன். நான் மீண்டும் சென்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மீண்டும் அதையே கூறினார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் மறுபடியும் சென்றேன், ஆனால் எனக்கு ஒட்டகம் கிடைக்கவில்லை. நான் திரும்பி சென்றேன். இதனால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிவு காட்டியவாறு வாரும் என்னுடன் வாரும் என கூறினார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடன் வந்தார்கள். எதுவரை என்றால் நாங்கள் ஒட்டகத்தின் பக்கம் சென்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை பிடித்தினிடம் கொடுத்து விட்டார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களது சோம்பல் அடைந்த ஒட்டகம் பற்றியும் ஒரு நிகழ்வு கிடைக்கிறது. இந்த போர் தொடர்பாகவே ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு அறிவித்தார்கள். நான் கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன். எனது ஒட்டகம் சோம்பல் அடைந்து விட்டது, களைத்து விட்டது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வருகை தந்து ஜாபிர் என்று கூறினார்கள். நான் ஆம் என்றேன். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஆனது என கேட்டார்கள். நான் எனது ஒட்டகம் சோம்பலடைந்து விட்டது, அது களைத்து போய்விட்டது, மேலும் நான் பின்தங்கி விட்டேன் என்று கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பயண விலங்கில் இருந்து இறங்கினார்கள். பிறகு உம்மிடம் தண்ணீர் இருக்கிறதா என கேட்டார்கள். நான் ஆமாம் என்று பதிலளித்தேன். பிறகு நான் ஒரு தண்ணீர் கோளையை கொண்டு வந்தேன். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஊதினார்கள். மேலும் அந்த ஒட்டகத்தின் தலை மற்றும் இடுப்பின் மீது தெளித்து விட்டார்கள். அதன் முதுகின் மீதும் தெளித்து விட்டார்கள். பிறகு எனக்கு ஓர் அசாவை கொடுங்கள், அதாவது ஒரு தடியை கொடுங்கள் என கூறினார்கள். நான் எனது தடியை கொடுத்தேன். அல்லது இவ்வாறு கூறினார்கள், நான் மரத்திலிருந்து குச்சியை வெட்டி அன்னாருக்கு கொடுத்தேன். இவ்வாறாயினும் அன்னார் அதை வைத்து அந்த ஒட்டகத்தின் மீது சிறிது தட்டினார்கள். மேலும் தமது தடியால் அதை இழுக்க துவங்கினார்கள். பிறகு இதில் அமர்ந்து கொள்வீராக என்று கூறினார்கள். நான் அமர்ந்து கொண்டேன். அந்த ஒட்டகத்தின் மீது ஏறிக்கொண்டேன். நான் ஒட்டகத்தை பார்த்தேன். அது எவ்வளவு வேகமாகிவிட்டதென்றால் இப்பொழுது நான் அதை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு முன்னால் செல்வதிலிருந்து தடுக்க ஆரம்பித்தேன். அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே நடக்க துவங்கியதும் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடன் உரையாட துவங்கினார்கள். மேலும் நீர் திருமணம் செய்து விட்டீரா என கேட்டார்கள். அதற்கு நான் ஆமாம் என்று பணிவுடன் கூறினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கன்னி பெண்ணையா அல்லது விதவை பெண்ணையா என கேட்டார்கள். நான் விதவை பெண்ணை என கூறினேன். அதற்கு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இளமையான கன்னி பெண்ணை ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை? நீர் இளைஞராவீர், நீர் அவளுடன் விளையாடியிருக்கலாம், அவள் உம்முடன் விளையாடியிருப்பாளே என கேட்டார்கள். அதற்கு நான், எனக்கு சகோதரிகள் இருக்கிறார்கள் என்று பணிவுடன் கூறினேன். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களின் தந்தையார் உஹது போரில் ஷஹீதாகி விட்டிருந்தார்கள். அவர்களுக்கு 7 மகள்கள் இருந்தார்கள். அவர்கள் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களின் சகோதரிகள் ஆவார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு சகோதரிகள் இருக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து அவர்களுக்கு தலைவாரி பின்னி அவர்களை வளர்க்கும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என நினைத்தேன் என்று நான் கூறினேன். பிறகு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்பொழுது நீர் வீட்டை அடையப் போகிறீர், சென்றடையும் போது அறிவுடைமையுடன் கவனத்துடன் செயல்படுவீராக என்று கூறினார்கள். இந்த அறிவுரையை கூறினார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் உமது இந்த ஒட்டகத்தை விற்கிறீரா என கேட்டார்கள். நான் ஆமாம் என்று கூறினேன். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை என்னிடமிருந்து ஓர் ஓகியா வெள்ளிக்கு வாங்கி கொண்டார்கள். பிறகு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு முன்பாக மதினாவை அடைந்தார்கள். நான் அடுத்த நாள் காலையில் சென்றடைந்தேன். நாங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தபோது நான் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பள்ளியின் கதவருகே காணப்பெற்றேன். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்பொழுதுதான் வந்து சேர்ந்தீரா என கேட்டார்கள். நான் ஆமாம் என்றேன். அன்னார், உமது ஒட்டகத்தை விட்டுவிட்டு பள்ளிக்கு சென்று 2 ரக்கா தொழுவீராக என கூறினார்கள். எனவே நான் உள்ளே சென்றேன், தொழுதேன். பிறகு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அவருக்கு ஓர் ஓகியா வெள்ளியை கொடுத்து விடுவீராக என கூறினார்கள். வழியில் முடிவான ஒட்டகத்திற்கான அதே விலை ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் எனக்கு நிறுத்து கொடுத்து விட்டார்கள். சற்று கூடுதலாகவும் கொடுத்தார்கள். பிறகு நான் திரும்பி சென்ற போது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜாபிரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என கூறினார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் எனது உள்ளத்தில், கண்ணியத்திற்குரிய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது ஒட்டகத்தை திருப்பி தந்து விடுவார்கள் என்று கூறினேன். மேலும் எனக்கு அந்த திருப்பி தருதலை விட வேறு எந்த விஷயமும் பிடித்தமற்றதாக இருக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமது ஒட்டகத்தையும் எடுத்துக்கொள்வீராக, அதற்கான தொகையையும் இடம் வைத்துக் கொள்வீராக என்று கூறினார்கள். அதாவது ஹசரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாற்றமாக நிகழ்ந்தது. அவர்கள் ஒட்டகத்தை திருப்பி கொடுத்து விட்டு தொகையை திருப்பி கொடுக்க வேண்டி வராது என்று கருதினார்கள். ஆனால் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தொகையையும் வைத்துக் கொள்ளுங்கள், ஒட்டகத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்துக்கான தொகையை திரும்ப பெறவில்லை. அற்புதங்களில் சிறிதளவு தண்ணீர் மிகவும் அதிகமான நிகழ்வு பற்றிய ஒரு குறிப்பு உள்ளது. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதே போரின் போது ஒரு முறை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜாபிரே, உலுவுக்காக அறிவித்து விடுவீராக என கூறினார்கள். நான், கேளுங்கள், உலு செய்யுங்கள், உலு உலு என்று கூறினேன். நான் மக்களுக்கு இந்த அறிவிப்பையோ செய்துவிட்டேன். அவர்கள் கூறுகிறார்கள், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நான் படைக்குழுவில் இப்பொழுதோ நம்மிடம் தண்ணீரின் ஒரு சொட்டு கூட காணப்பெறவில்லை என்று பணிவுடன் கூறினேன். நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னார் மகன் இன்னார் அன்சாரியிடம் சென்று அவரது தோல் பையில் எதுவும் உள்ளதா என பார்ப்பீராக என கூறினார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் அந்த பக்கம் சென்றேன். அதில் பார்த்தபோது அவருடைய தோல்பைகளில் ஒன்றின் வாயில் ஒரு சொட்டு இருந்தது. அதாவது மிகவும் குறைவான தண்ணீர் இருந்தது. நான் அதை கவிழ்த்திருந்தால் அதன் காய்ந்த பகுதி அதை கொடுத்து விட்டிருக்கும். எவ்வளவு குறைவாக இருந்தது என்றால் அது அதிலிருந்து வெளியே வருவதே சிரமமாக இருந்தது. பிறகு நான் கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். மேலும் அல்லாஹின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தோல்பையின் வாயில் நான் ஒரு சொட்டு தண்ணீரை மட்டுமே காணப்பெற்றேன். மிகவும் குறைவாக இருக்கிறது. நான் அதை கவிழ்த்தால் அதன் காய்ந்த பகுதி அதை கொடுத்துவிடும் என்று பணிவுடன் கூறினேன். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை என்னிடம் கொண்டு வாரும் என்று கூறினார்கள். நான் அதை அன்னாரிடம் கொண்டு வந்தேன். அன்னார் அதை தமது கைகளில் பிடித்தார்கள். ஏதோ கூற துவங்கினார்கள். துவா செய்தார்கள். என்ன கூறினார்கள் என்று எனக்கு தெரியாது. அன்னார் அதை தம்முடைய கைகளால் அமுக்கிக் கொண்டே செல்வார்கள். பிறகு அன்னார் அதை என்னிடம் கொடுத்தார்கள். மேலும் ஜாபிரே ஒரு பெரிய டப்பை வரவழைப்பீராக என்று கூறினார்கள். எனவே நான் அதை டப்பை கொண்டு வந்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வைத்து விட்டேன். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டப்பில் இப்படி கையை உயர்த்தினார்கள். டப்பில் இவ்வாறு கையை உயர்த்தினார்கள். இப்படி பரப்பினார்கள். தம்முடைய விரல்களை விரித்தார்கள். அதாவது டப்பில் இப்படி கையை பரப்பிவிட்டார்கள். பிறகு தம்முடைய கைகளை டப்பின் கீழ்ப்பகுதி வரை வைத்து விட்டார்கள். முதலில் அனைத்தையும் பரப்பினார்கள். பிறகு தமது கையை கீழே அடிவரை கொண்டு சென்றார்கள். மேலும் ஜாபிரே, இதோ எனது கை மீது கவிழ்த்து விடுவீராக, பிஸ்மில்லாஹ் கூறுவீராக, எவ்வளவு சொட்டு தண்ணீர் இருக்கிறதோ அதை எனது கையில் கவிழ்த்து கொண்டே செல்வீராக என்று கூறினார்கள். நான் அதை அன்னாரது கையில் கவிழ்த்தேன். பிஸ்மில்லாஹ் கூறி நான் தண்ணீரை பார்த்தேன். அன்னாரது விரல்களுக்கு நடுவில் தண்ணீர் நீரூற்று போன்று பாய்ந்தோட துவங்கியது. எதுவரை என்றால் அது நிறைந்துவிட்டது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜாபிரே, தண்ணீர் தேவையுடையவர்கள் ஒவ்வொருவரையும் அழைப்பீராக என்று கூறினார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், மக்கள் வந்தார்கள், அவர்கள் நீர் அருந்தினார்கள். இதுவரை என்றால் அவர்கள் வயிறு நிறைய அருந்திவிட்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், தேவையுடையவர்கள் வேறு யாராவது மீதம் இருக்கிறார்களா என்று நான் கேட்டேன். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து தமது கையை வெளியெடுத்தார்கள். மேலும் அந்த டப்பு நிறைந்திருந்தது. கண்ணியத்திற்குரிய மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதே போன்ற அற்புதங்கள் தொடர்பாக ஹதரத் அக்தஸ் மசீஹி மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், லிகா, அதாவது இறை சந்திப்பு எனும் இந்த தரத்தில் சில வேளை மனிதன் மூலமாக எவ்வாறான விஷயங்கள் வெளிப்படுகின்றனவென்றால் அவை மனித ஆற்றல்களுக்கு அப்பாற்பட்டவையாக தென்படுகின்றன. இறை ஆற்றலின் பண்பை தமக்குள் கொண்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக நம் தலைவரும் எஜமானருமான ஹதரத் ஹாத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்தில் ஒரு உள்ளங்கை நிறைய கூழாங்கற்களை காஃபிர்கள் மீது எறிந்தார்கள். அந்த உள்ளங்கை கல்லை எந்த ஒரு துஆவின் மூலமாக அல்ல, மாறாக சுயம் தமது ஆன்மீக ஆற்றலால் செலுத்தினார்கள். ஆனால் அந்த உள்ளங்கை கல் இறை ஆற்றலை காட்டியது. மேலும் எதிரியின் படை மீது அதற்கான தாக்கம் எந்த அளவு வழக்கத்திற்கு அப்பாற்பட்டதாக வெளிப்பட்டது என்றால் அவர்களில் தம் கண்களில் அதன் தாக்கம் சென்றடையாத எவரும் இருக்கவில்லை. அவர்கள் அனைவரும் குருடர்களைப் போன்று ஆகிவிட்டனர். எத்தகைய பீதியும் கவலையும் அவர்களிடம் உருவாகிவிட்டதென்றால் நிலை குலைந்தவர்களைப் போன்று ஓடத் துவங்கிவிட்டார்கள். இந்த அற்புதத்தின் பக்கமே மேன்மை பொருந்திய அல்லாஹ் இந்த வசனத்தில் சுட்டிக்காட்டியுள்ளான். ஒமார் ரமைத்த எதிரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரம்மா, அதாவது நீர் அந்த உள்ளங்கை கல்லை எரிந்த போது நீர் எரியவில்லை, மாறாக இறைவன் எறிந்தான். அதாவது திரை மறைவில் இறை ஆற்றல் செயலாற்றி சென்று விட்டது. இது மனித ஆற்றலின் பணியாக இருக்கவில்லை. இவ்வாறே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரண்டாவது அற்புதம் நிலவு பிளந்ததாகும். இது அதே இறை ஆற்றலால் வெளிப்பட்டது. அத்துடன் எந்த துவாவும் இணைந்திருக்கவில்லை. ஏனென்றால் அது இறை ஆற்றலால் நிறைந்திருந்த விரலின் அசைவால் மட்டுமே நிகழ்ந்துவிட்டது. மேலும் இதே போன்ற இன்னும் பல அற்புதங்கள் இருக்கின்றன. அதை சுய ஆற்றலின் அடிப்படையில் மட்டும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள். அவற்றுடன் எந்த துஆவும் இருக்கவில்லை. பலமுறை ஒரு குவளையில் மட்டும் இருந்த குறைவான அந்த தண்ணீரில் தம் விரல்களை நுழைத்து எந்த அளவு அதிகமாக்கிவிட்டார்கள் என்றால் முழு படையும் ஒட்டகங்களும் குதிரைகளும் அந்த தண்ணீரை அருந்தின. பிறகும் அந்த தண்ணீர் தனது கொள்ளளவில் அப்படியே இருந்தது. பலமுறை இரண்டு மூன்று ரொட்டிகளின் மீது கைவத்ததன் காரணமாக பசித்திருந்த தாகித்திருந்த ஆயிரக்கணக்கானவர்களை அவற்றின் மூலம் வயிறார செய்து விட்டார்கள், வயிறு நிறைய செய்து விட்டார்கள். சிலவேளை குறைவாக இருந்த பாலுக்கு தம் நாவினால் பரக்கத் வழங்கி அதை கொண்டு ஒரு கூட்டத்தின் வயிறு நிரம்ப செய்து விட்டார்கள். சில வேளைகளில் கசப்பான கிணற்றில், அதாவது உப்பு நிறைந்த கிணற்று தண்ணீரில் தமது நாவின் உமிழ்நீரை இட்டு அதை மிகவும் இனிப்பானதாக ஆக்கிவிட்டார்கள். சில வேளைகளில் கடுமையாக காயமுற்றவர்கள் மீது தமது கையை வைத்து அவர்களை நலமாக்கிவிட்டார்கள். சில வேளைகளில் போரின் ஏதோ பேரதிர்ச்சியினால் வெளியே வந்திருந்த கண் விழிகளை தமது கையின் பரக்கத்தால் மீண்டும் சரி செய்து விட்டார்கள். இவ்வாறு இன்னும் பல செயல்களை தமது சுய ஆற்றலின் மூலமாக செய்திருக்கிறார்கள். அவற்றுடன் மறைந்திருந்த இறை ஆற்றல் அடைந்திருந்தது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் இன்னக ஹமீதும் மஜீத்.
Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.